வாரம்பூர் அலசல். தீமைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க வேண்டாமே.
தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேனும்
நெஞ்சங்களே, UNHRC என்ற ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் மனித உரிமைகள் அவை சுவிட்சர்லாந்து நாட்டு ஜெனீவாவில் நடத்திய 22வது பேரவையில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்க ஐக்கிய நாடு முன்வைத்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த பல நாட்களாக தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களின் உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், பேரணி, சாலை மறியல், முற்றுகை போன்றவை இடம்பெற்றன. இலங்கையில் 2008-2009 ஆண்டில் அரசுத் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசு நடத்திய படுகொலையில் 1,00,000 மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். இதுபோன்ற இன்னும் பல கொடிய மனித உரிமை மீறல்கள் அங்கு இடம்பெற்றன. கடந்த வெள்ளிக்கிழமையன்று யாழ்ப்பாண ஆயர் தாமஸ் சவுந்தரநாயகம் கனடாவின் சிறப்பு பிரதிநிதி ஹூக் செகலிடம் சொல்லியிருப்பது போல, போரின் இறுதிக்கட்டத்தில் பெருமளவான அப்பாவி குடிமக்கள் காணாமற் போயினர். நூற்றுக்கணக்கான தமிழ் அரசியல் கைதிகள் இன்னும் விசாரணையின்றி சிறையில் உள்ளனர். வேலைவாய்ப்புகள் மற்றும் கல்விக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் போது பாரபட்சம் காட்டப்படுகின்றது. வடப்பகுதியில் இராணுவம் மக்களின் நிலங்களை அபகரித்து வருகின்றது. இவை போன்ற மனித உரிமை மீறல்கள் இன்றும் இலங்கையில் தமிழருக்கு எதிராக தொடருவதால் தமிழக கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இணைந்து ஒற்றை குரலில் இனப்படுகொலை செய்த ராஜபக்ஷாவை தண்டிக்க வேண்டும் என கிளர்ந்தெழுந்தார்கள். மாணவர்கள் பெரும் சக்தியாக திரண்டு நின்று போராடியது தமிழகத்தையே கிடுகிடுக்க வைத்தது. இம்மாதம் 15 தேதியிலிருந்து கல்லூரிகள் காலவரையறையின்றி மூடப்பட்டன. UNHRC-இன் பேரவையில் இம்மாதம் 21 தேதி இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா உட்பட 25 நாடுகள் கையெழுத்திட்டன. தமிழகத்திலும் கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்பட இருக்கின்றன.
இனியொரு யுகம் செய்வோம், உலகை இனிதாய் மாற்றிடுவோம். உண்மை நீதியினை உயர்வாய் எண்ணி.
கேரளாவின் வல்லக்கடவு பொன்னகர் காலனியை சேர்ந்தவர் தங்கவேலு. இவரது இரு மகன்களாகிய 17 பகவதியும் 11 சிவாவும் வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்தபோது மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்ஞாயிறு தினத்தாளில் செய்தி வெளியாகியிருந்தது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் நியூயார்க் நகரை சேர்ந்த டேவிட் ராண்டா என்பவர் 23 ஆண்டுகள் சிறையில் இருந்த பின்னர் குற்றமற்றவர் என அறிவிக்கப்பட்டு தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளார் என கடந்த சனிக்கிழமை தினத்தாளில் செய்தி பிரசுரமாகியிருந்தது. 1991 ஆண்டில் நடந்த வழிப்பறியின் போது யூத மத குரு ஒருவரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டார் டேவிட். கடந்த 23 ஆண்டுகளாக சிறையில் இருந்த இவரை நிரபராதி என்று கூறி புரூக்ளின் மாவட்ட நீதிமன்றம் தற்போது விடுதலை செய்துள்ளது.
அன்பு நேயர்களே, இன்று நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்று ஒருமுறை உற்று நோக்கினால் தீமை இந்த மனித சமுதாயத்தின் மீது எத்தனை காயங்களை சுமத்தியுள்ளது என அறிவோம். இஞாயிறு காலை வத்திக்கான் பேதுரு வளாகத்தில் குருத்தோலை ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொண்ட 250,000 மேற்பட்ட விசுவாசிகளுக்கு மறைவுரையாற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் இன்றைய உலகின் நிலைமையை விளக்கினார். போர்கள், வன்முறை, நலிந்தவர்களை தாக்கும் பொருளாதார மோதல்கள், பணப்பேராசை, அதிகார வெறி, ஊழல், பிரிவினைகள், மனித வாழ்வுக்கும் படைப்புக்கும் எதிரான குற்றங்கள் என தீமையினால் மனித சமுதாயத்தின் மீது எவ்வளவோ காயங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. இன்னும் நமது சொந்த பாவங்கள், நாம் அன்பு கூற தவறியது, கடவுளையும் நமக்கு அடுத்திருப்பவரையும் கடவுளின் படைப்பு அனைத்தையும் நாம் மதிக்க தவறியது ஆகிய தீமைகளும் மனித சமுதாயத்தின் மீது காயங்களை சுமத்தியுள்ளன என்று கூறினார் திருத்தந்தை. பணத்தின் மீது மக்கள் கொண்டிருக்கும் தனியா தாகம் பற்றி குறிப்பிட்ட போது நாம் இறந்தபின் நம்மோடு எதையும் எடுத்துச் செல்வதில்லை என்றார். இறந்த உடலை போர்த்து இருக்கும் துணியில் பணம் போடும் பை இருக்காது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பாட்டி கூறுவார்களாம். அதையும் தனது மறையுறையில் குறிப்பிட்டார் திருத்தந்தை.
Guardiamoci intorno. Quante ferite il male infligge all'umanità. Guerre, violenze, conflitti economici che colpiscono chi è più debole. Sette di denaro.
அன்பு வானொலி நேயர்களே, இவ்வுலகில் காணப்படும் ஊழல், அநீதி, நமது சொந்த பாவங்கள் போன்ற தீமைகளை நம்மால் வெல்ல இயலும். ஏனெனில் நம்முடன் மரணத்தை வெற்றி கண்ட கிறிஸ்து இருக்கின்றார். நம்முடன் நாம் நம்புகின்ற இறைவன் இருக்கின்றார். ஆயினும் இவற்றை வெல்ல முடியாது என்று நமது பகைவனாகிய சாத்தான் நல்லவர் போன்று ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு நம்மை சோதிக்கும்.
Viene il nemico, viene il diavolo, mascherato da angelo tante volte e insidiosamente ci dice la sua parola. Non ascoltare lui.
அந்த தீயவனை நாம் நம்ப தேவையே இல்லை. நாம் ஒருபொழுதும் தீமைக்கு பழக்கப்பட்டவர்களாய் வளரக்கூடாது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஞ்ஞாயிறன்று அனுப்பிய ட்விட்டர் செய்தியில் இதைத்தான் கூறியிருக்கின்றார். வன்முறை, அநீதி, பாவம் ஆகியவற்றுக்கு முன்பாக உன்னால் எதுவும் செய்ய இயலாது என்று தீயவன் சொல்லும்போது நாம் அந்த தீயவனை நம்பக்கூடாது என்று திருத்தந்தை சொல்லியுள்ளார். அன்பர்களே, சாத்தானின் தூண்டுதலுக்கு உட்படாமல் பாவத்தையும் அநீதியையும் வன்செயலையும் எதிர்த்து செயல்படுகின்றவர்கள் நம் மத்தியில் பலர் இருக்கின்றார்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக கடந்த வாரத்தில் வெளியான நிகழ்வுகளில் மூன்றை மட்டும் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம்.
அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மிச்சிகன் மாநிலத்தின் ஹேஸ்டிங்ஸ் என்ற நகரத்தில் ஒருவர் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் திருடிய பணத்தை வட்டியோடு சேர்த்து திருப்பி அனுப்பியுள்ளார். அந்த ஆள் 1980களில் ஒரு கடையில் இருந்து $800 திருடியிருக்கின்றார். அன்றிலிருந்து உறுத்தல் மனத்துடன் வாழ்ந்து வந்த அவர் 24 மணி நேரமும் செய்தியை ஒளிபரப்பும் News 8 என்ற உள்ளூர் தொலைக்காட்சிக்கும் அவ்வூர் நகராட்சிக்கும் இத்திருட்டு குறித்து கடிதம் அனுப்பியிருக்கின்றார். நகராட்சிக்கு அனுப்பிய கடிதத்தில் $1200 வைத்து அனுப்பியிருக்கின்றார். தான் திருடிய கடையின் பெயரையும் குறிப்பிட்டு தனது முட்டாள்தனமான திருட்டுச் செயலுக்கு மன்னிப்பையும் அவர் கேட்டுள்ளார். அதேபோல் போர்ட்லண்டில் வாழும் 31 வயதாகும் மார்கட் ரிப்பாஜன் என்பவர் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னிடமிருந்து களவு போன 4 தங்க வளையல்களையும் திருடியவரின் மன்னிப்பு கடிதத்தையும் அத்துடன் வீட்டுக்கு புதிய பூட்டு வாங்குவதற்கு $10 கடந்த வாரத்தில் பெற்றுள்ளார்.
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கடந்த வாரத்தில் இடம்பெற்ற ஒரு நற்செயல் ஃபேஸ்புக் எனப்படும் முகநூல் வலைத்தளத்தில் காட்டுத்தீ போல் பரவியுள்ளது. நன்மனம் கொண்ட ஓய்வு பெற்ற படைவீரர் ஒருவர் ஒரு பெண்ணின் காரின் முன்புற கண்ணாடியில் உள்ள துடைப்பானில் ஒரு சிறிய குறிப்புடன் $40 வைத்துச் சென்றுள்ளார். பாஸ்டன் நகரின் புறநகர் பகுதியில் வாழும் சமந்தா ஃபோர்ட் என்பவர் 2 குழந்தைகளுக்கு தாய். அவர் அன்று டங்கின் டோனட் உணவகத்திலிருந்து வந்தபோது தனது காரின் முகப்பில் இந்த சிறிய குறிப்பையும் இந்த சிறிய தொகையையும் பார்த்திருக்கின்றார். உடனே அதை புகைப்படம் எடுத்து முகநூல் வலைதளத்தில் பிரசுரித்திருக்கின்றார். அந்த சிறிய குறிப்பில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது:
எனது இதயத்தில் பாதி ஆப்கானிஸ்தானில் இருக்கின்றது என்று உங்களது காரின் பின்பக்கத்தில் ஒட்டப்பட்டிருந்த ஒட்டுத்தாளில் எழுதப்பட்டிருந்ததை பார்த்தேன். உங்களது அந்த பாதி திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவரை வெளியே உணவகத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள். உங்கள் இருவரது பணிக்கு நன்றி. அவர் ஆப்கானிஸ்தானில் படையில் பணி செய்கின்றார். நீங்கள் இங்கு அவருக்காக காத்திருக்கின்றீர்கள். இப்படிக்கு அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஓய்வு பெற்ற படைவீரர். இந்த குறிப்பை வாசித்ததும் என் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. இதை செய்த அந்த நபருக்கு நெஞ்சம் நிறை நன்றி சொல்ல விரும்புகின்றேன். கடவுள் நம் நாட்டு படைவீரர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களையும் ஆசீர்வதிப்பாராக
என்று சமந்தா ஃபோர்ட் தனது முகநூலில் எழுதியிருக்கின்றார். அன்பு நேயர்களே, தீமையும் தீய சக்தியும் தீயவனும் நம்மை ஒருபோதும் ஆக்கிரமிக்க விடக்கூடாது. நாம் இப்போது கேட்ட இந்த 3 நிகழ்வுகளில் இந்த 3 பேரும் தீயவனுக்கு எதிராக செயல்பட்டுள்ளனர். அதோடு தங்களில் நன்மைத்தனத்தையும் வளர்த்து கொண்டுள்ளனர். திருடிய இருவரும் தங்களது செயல்களுக்காக வருந்தியிருக்கின்றனர். இவர்கள் தங்களது வாழ்வில் மட்டுமல்லாமல் மற்றவர் வாழ்விலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்துள்ளனர். இப்போது அவர்களது வாழ்வில் கருணையும் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்திருக்கின்றன என்று நாம் சொல்லலாம்.
அன்பு நெஞ்சங்களே, நாம் சோகமான மகிழ்ச்சியில்லாத மனிதர்களாக வாழக்கூடாது. மனத்தளர்ச்சிக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனெனில் இறைவன் நம்மோடு எப்போதும் இருக்கின்றார். அவர் நம்மை தனியே விடுவதில்லை. நமது துன்பம் நிறைந்த நேரங்களிலும் நமது வாழ்க்கை பிரச்சனைகளாலும் தடைகளாலும் நிறைந்திருக்கும் போதும் அவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மோடு நடந்து நம்மை தம் தோள்களில் தூக்கிச் சுமக்கின்றார். இதுதான் நம்மை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இதுதான் நமது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியை நாம் உலகுக்கு அறிவிக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஞ்ஞாயிறு மறைவுரையில் இதனையும் வலியுறுத்தி சொன்னார்.
Non lasciatevi prendere mai dello scoraggiamento. La nostra non è una gioia che nasce dal possedere tante cose, ma nasce dall'aver incontrato una persona, Gesù. Nasce dal sapere che con Lui non siamo mai soli, anche nei momenti difficili.
இறைவன் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை எந்த சக்தியினாலும் திருடப்பட்டுவிட நாம் அனுமதிக்க கூடாது என்றும் திருத்தந்தை சொன்னார். எனவே அன்பர்களே, திருத்தந்தை கூறியுள்ளது போல இறைவன் நம்மோடு இருக்கும்போதே நமது இதயம் ஒருபோதும் முதுமையடைவதில்லை. இறைவன் நம்மோடு என்றும் இருப்பதால் 70 or 80 எவ்வளவு வயதானாலும் நமது மனம் எப்பொழுதும் இளமையாகவே இருக்கும். இளமையான மனத்தால் தீயவனுக்கு எதிராய் துணிச்சலுடன் போராட முடியும்.
தீமைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க வேண்டாமே. இந்த வாரம் ஒரு அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.